நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஊடகம் மட்டும் இல்லை, இப்போ குழந்தைகள் பற்றி பேசுகிறீங்க, பெண்கள் பற்றி பேசுகிறீங்க, சுற்றுப்புற சூழல் பற்றி பேசுகிறீங்க, அது தொடர்பாக வந்து விழிப்புணர்வு தருதல், கல்வி அல்லது பயிற்சி தருதல், இந்த மாதிரிலாம் ஈடுபட்டிருக்கிறீங்களே, எப்படி இதன் மீதெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது?
சுற்றுச்சூழல் வந்து இயற்கையாவே நான் வந்து ஒரு விவசாய குடும்ப பின்னணியிலேருந்து வந்ததுனால எனக்கு சுற்றுச்சூழல் மீதான ஆர்வம். அந்த பின்னணியே இல்லைன்னா கூட அடுத்த தலைமுறைக்கு தண்ணி இல்லை, இப்பயே தண்ணிய பாட்டில குடிக்கிறோம் நாம அப்படிங்கறது என்னுடைய சென்னைக்கு முன்பான என்னுடைய வாழ்க்கை எப்படி கிராம வாழ்க்கையில இயற்கையான உணவு அப்படி வாழ்ந்த எல்லாமே வீட்டுல விளையக்கூடிய பொருட்களை சாப்பிடக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு அமைஞ்சுது. ஆனா இன்னைக்கு என் பொண்ணுக்கு அப்படியான ஒரு வாழ்க்கை கிடைக்கல, எல்லாமே பேக்கெட் ஃபுட்ஸா கிடைக்கக்கூடிய அப்படியான ஒன்றாதான் நம்ம மாறி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற இந்த வித்தியாசத்தினுடைய அடிப்படையிலையும் கூட எனக்கு அந்த சுற்றுச்சூழல் மீதான ஒரு புரிதல், ஒரு ஆர்வம், அதற்காக ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உள் மனசுக்குள்ள இயல்பா வந்தது. அது எல்லாருக்குமே வரணும். அதை தாண்டி ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு யோசிக்கும் போது இது எல்லாத்தையுமே, ஒரு குழந்தைக்கு தவறு நடந்தா அந்த இடத்துல தட்டி கேட்கணும், பாலின சமத்துவம் எந்த இடத்துல வேறுபட்டு நிற்குதோ அதை சமத்துவத்தை உணர்த்தணும், இப்படி ஒவ்வொரு துறை சார்ந்து நம்ம எல்லாம் உள்ளடக்கியதான் ஒரு பத்திரிகை துறை. எங்கு தவறு நடக்கிறதோ அதை தட்டி கேட்பதும் மக்களின் பக்கம் நிற்பதும் அந்த அடிப்படையில தான் நான் எல்லா துறையிலையும் ஒர்க் பண்ணேன். குறிப்பா பெண்களுக்கு நடக்கக்கூடிய, அதாவது ரொம்ப ஒரு மாதிரியான, அது படித்த கிராமமா இருந்தா கூட என்னுடைய கிராமம் வந்து படிக்க வச்சா போதும், டிகிரி வாங்கினா போதும், ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படி மனநிலையில இருந்து வந்த ஒரு கிராமத்து பின்னணியில இருந்ததுனால இந்த சடங்குகளையும் இந்த சம்பிரதாயங்களையும் உடைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு போராட்டத்துடைய வடிவமா தான் நான் நிறைய ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி பத்தி எழுத ஆரம்பிச்சேன். நிறைய குழந்தை உரிமைகள் இங்க எப்படி எல்லாம் மறுக்கப்படுதுன்னு பார்க்கும்போது அது குறித்து எழுத ஆரம்பிச்சேன். நான் வந்த பாதை கூட அதுக்கு திரும்பி பாக்குறதுக்கான காரணமா இருக்கலாம்.
நீங்கள் நிறைய விருதுகள் வாங்கி குவிச்சிருக்கிறீங்க இல்லையா? இப்போ லாட்லி விருதை வந்து 4 தடவைகள் வாங்கியிருக்கிறீங்க, யூனிசெஃபோட ஃபெலோஷிப் வாங்கியிருக்கிறீங்க. இந்த மாதிரியான விருதுகள் உங்களை வந்து உற்சாகப்படுத்துகின்றன அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறதா, அல்லது வந்து விருதுகளை வந்து லகுவாக கடந்துக்கிட்டு நான் செய்கிற மாதிரி செய்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போடுதா உங்களுக்கு?
ஒரு வகையில உற்சாகம் தரும். ஏன்னா லாட்லி மாதிரியான ஒரு இந்திய அளவுல ஒரு பிராந்திய மொழிக்கு ஒரு இடம், அதை தொடர்ந்து 4 ஆண்டுகள் நாம வாங்குறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். அதாவது தேசிய அளவுல கொடுக்கப்படுகிற ஒரு அங்கீகாரம், அதுவும் ஒரு ஐநாவுடைய ஒரு அமைப்பு இணைந்து வழங்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு நம்மளை தகுதிப்படுத்திக்கணுங்கிற அந்த ஒரு வெறி உள்ள இருக்கும், எப்போதும் அதற்காகவே ஓடணும் அப்படின்றது மாதிரி இல்லாம இந்த விருதுகளின் மூலம் வந்து நான் யாருங்கிறத உலகுக்கு சொல்றேன் அப்படிதான் பார்ப்பேனே தவிர, அந்த விருது தாண்டி, அதை தாண்டி அந்த வாங்கின அன்னைக்கு அந்த சந்தோஷம் இருக்கும், அடுத்த தடவை ஓடணும் அப்படிங்கிறது தான். இன்னுமே வந்து இங்க நாம வாங்க முடியாத, இன்னும் எட்டவே எட்டாத நிறைய விருதுகள் பத்திரிகை துறை சார்ந்தே இருக்கு. அது தமிழ்நாட்டு பக்கம், இன்னும் பிராந்திய மொழி பக்கமே வரலையேங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாம் எனக்கு இருக்கு. பெரிய பெரிய விருதுகள் எல்லாம் ஆங்கில மொழிகளுக்கும் தேசிய அளவுல ஹிந்திக்குமே கொடுப்பாங்க, தமிழ்ல வந்து பிராந்திய அளவுல இங்க கொடுக்கக்கூடியதான். அப்படி பிராந்திய அளவுல இங்க இருக்கக்கூடிய தமிழ்ல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய விருதுகள் மிக மிக குறைவு. அதுல நமக்கான ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சந்தோஷம். அதை பார்த்து இந்த 4 பேர் வருவாங்கல்ல, அந்த ஒரு சந்தோஷம் தான்.
தமிழகத்தை பொறுத்த அளவுல தமிழ்நாட்டில் நடுநிலைமையான ஒரு செய்திக்கோ அல்லது நடுநிலைமையான அரசியல் பார்வையை முன்வைக்கின்ற அலசுகின்ற ஒரு போக்குக்கோ இடமில்லை. காரணம் வந்து எல்லா சேனல்களுமே ஒரு கட்சியை சார்ந்து அல்லது கட்சிகளின் அனுதாபத்தோடு அல்லது கட்சியின் சார்பாக செயல்படுகின்ற பின்னணிகள் நடுநிலைமையான பொலிட்டிக்கல் ஜேர்னலிசத்துக்கு அங்கு இடமில்லை அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க?
எனக்கு நடுநிலை மீதான நம்பிக்கை மிக குறைவு. நடுநிலை அப்படிங்கிறது வந்து அடி வாங்கினவனும் அடிச்சவங்களையும் ஒரே தட்டுல வச்சு பாக்குறது எப்படி சரிசமமா இருக்க முடியும்? பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிக்கிறது தான் பத்திரிகையாளருடைய வேலை. நீங்க சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இங்க இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களுமே, அது அச்சு ஊடகமா இருக்கட்டும், காட்சி ஊடகமா இருக்கட்டும், ஏதோ ஒரு அரசியல் பின்புலத்திலோ இல்லது வந்து அரசியல்ல அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அழுத்தத்திற்கோ உட்பட்டு இருக்கிறதுங்கிறதுல மாற்று கருத்துல உலகம் முழுவதுமே அது இருக்கிறது. ஆனா எந்த இடத்தில் மாறுபடுகிறேன்னா, ஒரு பெரிய போராட்டம், அது இங்க தமிழ்நாட்டுல நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும் அல்லது இங்கு நடந்த அந்தந்த பகுதியில உரிமை சார்ந்து நடந்த போராட்டங்கள், இப்ப சமகால போராட்டமா இருக்கலாம், இல்ல இடஒதுக்கீடுக்காக முன்பு நடந்த போராட்டம், மொழி கொள்கைக்காக நடந்த போராட்டம்னு பல போராட்டங்களை சொல்லலாம். இந்த போராட்டங்கள் நடைபெறும் பொழுது இந்த போராட்டங்களை போராட்டங்களாக உந்து சக்தியாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடங்களில் பத்திரிகைகள் இருந்திருக்கின்றன. அதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. அப்படி பார்த்தால் மக்களுக்கான தேவைகள் என்று வரும் பொழுது அதற்கான பேசு பொருள் விவாதமாக மாறக்கூடிய இடத்துல, ஏன் டாஸ்மாக் போராட்டத்தை இந்த ஊடகங்கள் தான் மக்களிடம் பெரிய அளவுல கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்ப யார் பக்கம் இந்த ஊடகங்கள் நிற்கிறது அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் நாம பார்க்கணும். அப்ப பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது உரிமை குரல் எழுப்பக்கூடியவர்கள் பக்கம் எந்த பத்திரிகையும் எந்த ஊடகமும் நிற்கிறதோ அதை தான் நாம வந்து நடுநிலைன்னு சொல்லணுமே தவிர நடுநிலை என்ற ஒரு வார்த்தையே இங்க இல்லை அப்படிங்கறதா என்னுடைய பார்வை. தமிழ் ஊடகங்கள் அதை மிக சரியாக செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் வட இந்திய ஊடகங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் சுஷாந்த் சிங்குடைய மரணம் பேசப்பட வேண்டியதுதான். இன்னும் சொல்ல போனால் அது தற்கொலை, இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகருக்கு ஏற்பட்ட அந்த மர்ம மரணம் தற்கொலை இது எல்லாமே விசாரிக்கப்படக்கூடியதுதான். ஆனால் அடுத்த கொரோனா காலங்களில் அதுக்கு அவருடைய மரணம் வந்து ஒரு கொரோனா காலத்தில் நடைபெற்றது. அந்த நேரத்தில் வட இந்திய ஊடகங்கள் எப்படி நடந்து கொண்டன, 24 மணி நேரமும் சுஷாந்த் சிங் பத்தின ஒரு செய்தியே வந்தது. அதற்கப்புறம் பீகார் தேர்தல் நடந்ததையெல்லாம் நாம பார்த்தோம். ஆனால் தமிழ் ஊடகங்கள் அப்படியான ஒரு செய்திக்கு என்றைக்குமே இடம் கொடுக்க மாட்டார்கள். அதை ஒரு செய்தியாக கடந்துவிட்டு அதற்கான ஒரு விழிப்புணர்வை, ஒரு தற்கொலைக்கான விழிப்புணர்வு என்ன இங்க கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு அடுத்த செய்தியை நோக்கி. அதே ஒரு உரிமை சார்ந்த போராட்டத்திற்கு காவேரிக்காக 100 நாட்களுக்கு மேல நாங்க வந்து விவாதங்கள் நடத்தியிருக்கோம் காவிரி ஆணையம் அமைக்கணும்னு. அதே மாதிரி ஜல்லிக்கட்டுக்காக அவ்வளவு பெரிய போராட்டம் இங்கே நடைபெற்றிருக்கிறது. இங்க நீட்ட ஆதரவு எதிர்ப்புன்னு 2 அரசியல் நிலைப்பாடு இருக்கிறது. ஆனால் அது இரண்டையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக மிகப்பெரிய இங்க வந்து ஊடகங்கள் அதற்கான பங்கை ஆற்றி இருக்கின்றன. அப்படியான ஒரு பார்வையில பார்க்கும் பொழுது குறிப்பா தமிழ் ஊடகம் எந்த நேரத்தில் மக்களுக்கான செய்தியை கொடுக்கணுமோ அதை ஒருபோதும் தங்களுடைய விளம்பரத்திற்காகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு கேம்பெயின் வேற ஒரு அரசியல் பின்னால் இருந்து இயக்கக்கூடியவர்களுக்காகவோ செய்வதில்லை என்பதுதான் தமிழ் ஊடகங்களுடைய கலை யதார்த்தம்னு நான் சொல்லுவேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர் சுகிதா அவர்கள். சரி, அடுத்து வந்து இப்போ தேர்தல் களம் இல்லையா, இப்போ தேர்தல் களத்தை எங்கேருந்து பார்க்கும்போது இப்போ திமுக கூட்டணி எடுத்துக்கிட்டாலும் சரி அதிமுக கூட்டணி எடுத்துக்கிட்டாலும் சரி கொள்கை சார்ந்து எதுவுமே முன்வைக்கப்படலை. அதாவது கடந்த தேர்தல்களோடு ஒப்பிட்டால் இப்போ வந்து ஒரு காவேரி பிரச்சனை, ஈழத்தமிழர் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்து முன்வைக்கப்பட்டதுண்டு. ஆனால் இப்போ அப்படி இல்லாமல் வெறும் இலவசங்கள் வாக்குறுதிகள் இதை மையப்படுத்தி தானே இந்த தேர்தல் நடக்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது.
கண்டிப்பா நீங்க சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது 2010 தேர்தல் வந்து ஈழத்தமிழர் பிரச்சனையை தீர்மானமாக தான் இந்த தேர்தலே இங்க நடந்துச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக மையமா வச்சு நடந்து ஊழல மையமாக வைத்து ஒரு தேர்தல் நடந்திருக்கிறது. அப்படியான தமிழக தேர்தல் வரலாறு இருக்கும்போது இந்த தேர்தல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியான பேச்சுப்பொருள் இல்லை. அதற்கான காரணம் இரண்டாக நான் பார்க்கிறேன். ஒன்று, இதற்கு முன்பு தலைவர்கள் தங்களை நிரூபித்து விட்டார்கள், அதனால் மக்களுடைய பிரச்சனைகள் பேசு பொருளாக மாறியது. இல்லது இந்த தலைவர்கள் அந்த பிரச்சனையை கையில் எடுத்து தங்களுடைய ஆளுமையை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு களமாக தேர்தலை பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்பொழுது தமிழகத்தை ஆண்ட 2 முன்னாள் முதல்வர்களும் மறைந்த ஒரு காலகட்டத்துல இரும்பெருங்கட்சி மாற்றி இந்த ஆட்சி அமைத்த அதிமுக திமுக அந்த 2 கட்சிகளுக்கு முக்கிய தலைவர்களும் இறந்த போது சந்திக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கும் போது இந்த 2 கட்சிக்குமே தலைமையை வந்து நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் ஒன்று நடந்ததுதான், ஆனால் சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் என்ற இடத்தில் வரும்பொழுது யார் வரப்போகிறார்கள் என்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இந்த கோவிட் அதாவது கொரோனாவிற்கு பிறகு நம்மளுடைய வாழ்வியலே இங்க பெரிய அளவுல மாறி போயிருக்கு. அதனால பழைய பிரச்சனைகளை இன்னைக்கு ஒரு பிரதான பிரச்சனையாக கொண்டு வந்து நிறுத்துவதுங்கிறதே சரியா இருக்குமா? அந்த பிரச்சனைகள் அப்படியேதான் இருக்கு, அதை வரும்போது பேசலாம். ஆனால் ஒரு தேர்தலை வந்து இப்படி டாஸ்மாக் பிரச்சனை அந்த தேர்தலையே வந்து சக்தி பெருமாளுடைய மரணம் அந்த போராட்டங்கள் கொண்டு போய் சேர்த்ததோ அப்படியான ஒன்றாக இல்லை. கொரோனா எல்லாருடைய வாழ்க்கையும் ஊரடங்கும் மாற்றிவிட்டது. எல்லோருமே 10 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போயிட்டதுனால இன்றைக்கு அவரவருக்கு தேவை வாழ்வாதாரமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் இந்த 5 முனை போட்டியிலும் இந்த 2 பெரிய கூட்டணியில இருக்கக்கூடிய இந்த 2 பெரிய கட்சிகள் கூட்டணி அமைச்சிருக்கக்கூடிய கட்சிகள் வந்து இலவசங்களை மையமாக வைக்கின்றன. தமிழக அரசியல்ல இலவசங்கள் அப்படின்னு சொல்றதை விட மக்களுக்கான உரிமையாகவோ சலுகையாகவோ ஊக்கத்தை கொடுக்கக்கூடியதாகவோ அதன் மூலம் இங்க ஒரு பெரிய முற்போக்கு வளர்ச்சி கண்டிருக்கிறது இந்த மாநிலம். அது படிப்பறிவுலையாக இருக்கட்டும், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல இன்னைக்கு இந்தியாவிலேயே முதன்மை இடத்துல இப்பதான் அவங்க இந்தியா அதுக்கான ஒரு அளவுகோல் வைக்கும்போது அதை தமிழ்நாடு முன்பே கடந்து விட்டது. இது எல்லாமே இங்க கொடுக்கப்பட்ட ஒரு இலவசம். கிராமத்துல ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருக்கிற ஒரு மக்களுக்கு கிடைத்த அந்த செருப்பும் அவர்களுக்கான மதிய உணவும் இங்க அவரை இன்னைக்கு ஒரு IAS ஆபீசராகவோ ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ முதல் தலைமுறை பட்டதாரியாகவோ மாற்றி இருக்கிறது என்றால் இந்த அரசுகள் வகுத்திருக்கக்கூடிய இந்த இலவசங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில தான் பார்க்கிறேன். இப்ப இந்த முறை அதிமுக வழங்கக்கூடிய ஊக்கத்தொகை குடும்பத்திற்கு குடும்ப தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய 1500 அல்ல திமுக அறிவித்திருக்கக்கூடிய உரிமை தொகைன்னு சொல்லி அறிவித்திருக்கக்கூடிய 1000 ரூபாயோ உலக நாடுகள்ல உங்களுக்கு தெரியாததில்லை ஏற்கனவே ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. யூனிவர்சல் பேசிக் இன்கம் என்று அதற்கு பெயரிடுகிறார்கள். ஆய்வுகள் பல இடங்கள்ல அதை வந்து தேவை என்று உணர்த்துகிறது. உலக அளவிலையும் அதற்கான பெரிய பெரிய ஆய்வுகள் எல்லாம் நடந்திருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த தேர்தல் வந்து மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை கொரோனாவிற்கு பிறகு சரி செய்ய வேண்டிய ஒரு இடத்திலிருந்து இந்த கட்சிகள் பணி செய்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை தான் எனக்கு வருகிறது.
தமிழகத்தை பொறுத்தளவில் இப்போ மற்ற மாநிலங்கள்லேருந்து பொதுவாக வந்து தமிழகம் மாறுபடுகின்ற ஒரு மாநிலமாகப்படும். எப்போவுமே திராவிட கொள்கை சார்ந்தே இந்த மாநிலம் வந்து கடந்த 50 ஆண்டுகள் வரலாறு கொண்டதாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அப்படியான ஒரு திராவிட கொள்கையை முன்னிறுத்துகிற மாதிரியெல்லாம் படலை. திராவிட கொள்கை வந்து நீர்த்து போச்சோங்கிற அளவுக்கு தான் நிலைமை போயிட்டுருக்கு. இந்த ஒரு பின்னணியில் தமிழ்நாடின் தனித்துவம் அல்லது மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டால் இனி எதிர்காலத்தில் தமிழ்நாட்டின் ஒரு தனித்துவமாக என்ன இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு படுது?
தமிழகத்துல வந்து மும்மொழி கொள்கையை கொண்டு வருவேன்னு சொன்னா அந்த இரண்டு கட்சிகளும் உடனடியாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நாடாளுமன்றத்திலேயே வந்து அதற்கான விவாதங்களை முன்னெடுக்கிறாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இந்த இரண்டு கூட்டணியில இருக்கக்கூடியவங்க தமிழகத்திற்கான உரிமைகளுக்கு பிரச்சனை வரும் போதெல்லாம் இங்கிருந்து அந்த குரல் வந்து அறச்சீற்றமாவே ஒழிச்சிருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் காலப்போக்குல இது மாறி போயிடுவா வருங்காலத்துல அப்படின்னு கேட்டால், ஆனால் ஒரு தலைமுறை இன்னும் நாம கொண்டு போய் சேர்க்காம இருக்கிறோம். நம்மளுடைய உரிமை எது, நமக்கான இடம் எது, தமிழகம் எந்த இடத்துல நிற்குது அப்படிங்கிற புள்ளியில வந்து மக்கள் தொகை கணக்கீட்டில் இருந்தே நாம் இன்னும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னைக்கு வந்து 8 கோடி பேர் இருக்கிறோம், உலகம் முழுவதும் தமிழர்கள் இருக்கிறார்கள்னு சொன்னாலும் தமிழர்களுக்கான இன்றைக்கு ஒரு பெரிய குடும்பமா இருந்தது இன்னைக்கு வந்து ரொம்ப சுருங்கி ஒரு குடும்பம் அவங்க வீட்டுல 2 பேர் குழந்தைகள்ங்கிறது கூட போய் இப்போ ஒன்றாக மாறி இருக்கு. இது அப்படியே தமிழ் சமூகத்தை சுருக்கி கொண்டே வருகிறது. நான் சொல்லக்கூடியது இன்னும் 50 ஆண்டுகள்ல தமிழ் சமூகம் உலகம் முழுவதும் இதே மக்கள் தொகையோட இருப்போமா? இந்த மக்கள் தொகை குறைவதனால இங்க வேறொருவர்கள் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு, மற்ற மொழியினத்தவர்கள் நம்முடைய நில உடைமையை வந்து அவர்கள் ஆக்கிரமிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே ஒரு தொலைநோக்கு பார்வையில் இருக்கிறது. அதனால அதை நீங்க சொல்வதை மறுப்பதற்கில்லை. ஆனால் இப்போது உயிரோட்டமாக இருக்கிறது அதுல அந்த மாநில உரிமை சார்ந்தோ அல்லது தமிழ் அப்படிங்கிற அந்த பண்பாட்டு இடத்திலிருந்து தவிர்க்க முடியாத ஒன்றாக நம்மளுடைய தமிழ் நிலத்திற்கான இடம் அதை விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய தலைமுறை இன்றைக்கு உயிர் போடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லலாம்.
நிறைவாக, எதை சாதிக்க வேண்டும் என்று கிளம்பினேனோ அதை சாதித்து விட்டேன், அடைந்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி படுதா, அல்லது வந்து இன்னும் வெகு தூரம் கடக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி படுதா?
இன்னும் வெகு தூரம் கடக்க வேண்டும். இப்பொழுதுதான் ஒரு அடையாளம் கிடைத்திருக்கிறது, இன்னும் அங்கீகாரம் இருக்கிறது. அதை பிறகு நமக்கு வாழ்க்கை ஓடும் முழுவதும் ஓடிக்கிட்டே இருக்கிறது தானே நாம. அதனால எங்கேயும் திரும்பி பார்க்க வேண்டும், திரும்பி பார்த்து வந்த இடத்தை மறந்து விடக்கூடாது, ஆனால் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை.
மிக்க நன்றி சுகிதா. பத்திரிகை உலகில் குறிப்பிடத்தகுந்த மிக சிலரில் ஒருவராக நீங்கள் மாறியுள்ளீர்கள். மிக்க மகிழ்ச்சி. விருதுகள் பாராட்டுகள் தொடரும், இன்னும் நிறைய சாதிப்பீர்கள். வாழ்த்துக்கள், வணக்கம், நன்றி.
இந்த வாய்ப்பு வழங்கிய ஆஸ்திரேலிய தமிழ் ரேடியோவிற்கும் மிக அழகாக நேர்த்தியாக இந்த கேள்விகளை என்னிடம் வைத்த ரேச்சல் அவர்களுக்கும் ஆஸ்திரேலியாவில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.